நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், ஒலிம்பிக் தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது தொடர்பிலான விரிவான செய்திகள், இலங்கையின் காத்தான்குடி பகுதியில் 8 சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளது பற்றிய விவரங்கள்,
வீட்டில் ஒருத்தரும் இல்லாமலுக்கு பிள்ளைய சீலையை புத்தி வாக்கில் எடுத்துக்கிறான். எடுத்து பிள்ளைய நல்லா அவனுக்கு இஷ்டப்படிக்கு பிள்ளைய விளையாடி போட்டு பிள்ளைய கழுத்தையும் உடைச்சி பிள்ளைக்கு பேக்கில் பேக் பண்ணி கட்டிலுக்குள்ள புதிக்கிறான் கொண்டு ஆத்துல வீசுறதுக்கு பிள்ளைய.
இந்திய உச்சநீதிமன்றம் ஒருபால் உறவுக்காரர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கோரியுள்ளது குறித்து செயல்பாட்டாளர்களின் கருத்துக்கள்.
உச்சநீதிமன்றம் என்னெல்லாம் சலுகைகள் வழங்குச்சோ இல்ல மறுக்கப்பட்ட உரிமைகளை வழங்குறதுக்கு முன் வந்துச்சோ அது எல்லாத்தையும் நடுவண் அரசு வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஆவண செய்து கொண்டிருக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது.
தமிழகத்தின் கனிம வளங்கள் சூறையாடப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
தென்னாப்பிரிக்காவின் பாராலிம்பிக் வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கொலை குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது.
The state clearly has not proved beyond reasonable doubt that the accused is guilty of premeditated murder.
அதே நேரம் அவர் அசட்டையாக செயல்பட்டதாகவும் அதீத பலத்தை பிரயோகித்திருப்பதாகவும் நீதிபதி கூறியிருக்கின்றார். கொலை குற்ற வரம்பிற்குள் வராத மரணம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் நீதிபதி தனது தீர்ப்பை நாளை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிபிசியின் ஆப்பிரிக்க நிருபர் தெரிவிக்கின்றார். தனது பெண் நண்பர் ரீவா ஸ்டீன்கேம்பை வீட்டுக்குள் ஊடுருவிய வேற்று நபர் என்று தவறாக கருதி சுட்டதாகவே ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் கூறி வருகிறார்.
அண்மை நாட்களில் ரஷ்யாவிலிருந்து தமக்கு விநியோகிக்கப்படுகின்ற எரிவாயுவின் அளவு கணிசமாக துண்டிக்கப்பட்டதால் யுக்ரைனுக்கான தமது வாயு விநியோகத்தை போலந்து நிறுத்திவிட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து வரும் வாயு விநியோகம் 45 வீதத்தால் குறைந்துவிட்டதாக போலந்து அரசுக்கு சொந்தமான எரிவாயு நிறுவனம் கூறியிருக்கின்றது. ரஷ்யாவின் ஏகபோக வாயு நிறுவனமான கேஸ்ப்ரோம் தாம் அப்படியான விநியோக வெட்டியதனையும் செய்யவில்லை என்று மறுத்து வருகின்றது. ரஷ்யா கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து யுக்ரைனுக்கான எரிவாயு விநியோகத்தை துண்டித்துவிட்டது. அப்பொழுது முதல் அந்த நிறுவனம் விநியோகத்துக்காக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் தங்கியிருக்கின்றது. போலந்தை விட அதிகமான எரிவாயுவை யுக்ரைனுக்கு விநியோகிக்கின்ற ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரி ஆகியன ரஷ்யாவிலிருந்து தமக்கு வழங்கப்படும் எரிவாயு விநியோகத்தில் கணிசமான வெட்டியதும் நேர்ந்ததாக எந்தவிதமான முறைப்பாட்டையும் இதுவரையும் செய்யவில்லை.
யுக்ரைன் விடயம் தொடர்பாக ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் வைத்திருக்கின்ற தண்டனை தடைகள் வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அமல்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றனர். அதே நேரம் கிழக்கு யுக்ரைனில் எட்டப்பட்டிருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த மீளாய்வு அறிக்கை இந்த மாத இறுதியில் கிடைத்த பிறகு தடைகள் விதிக்கப்படலாம் என்று ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடித்தாலும் பல மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்க ஒரு கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி அவர்கள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார். 9 சுன்னி அரபு நாடுகள் மற்றும் துருக்கி, ஈராக் ஆகியவற்றின் தலைவர்களை அவர் சந்திக்கின்றார். சிரியா மற்றும் ஈராக் ஆகியவற்றின் பெரும்பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய அரசுக்கு எதிரான ஒரு பரந்துபட்ட கூட்டணிக்கு அமெரிக்கா தலைமை தாங்கும் என்று அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார்.
America will lead a broad coalition to roll back this terrorist threat. Our objective is clear. We will degrade
சிரியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசு இலக்குகளின் மீது முதல் தடவையாக அமெரிக்கா வான் தாக்குதலை நடத்த அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்து சிரியாவின் அதிகாரிகளிடமிருந்து இன்னமும் கருத்து எதுவும் வரவில்லை.
சிரியாவின் கோலன் குன்றுகளில் கடமையில் இருந்தபோது இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களால் கடத்தி செல்லப்பட்ட பிஜி நாட்டைச் சேர்ந்த 45 அமைதி படையினரும் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது. அல் கைதாவுடன் தொடர்புடைய அல் நுஸ்ரா முன்னணி இந்த துருப்புக்களை 2 முன்பு கடத்தி சென்றிருக்கிறது. துருப்புக்கள் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் முகாமுக்கு திரும்பிய பிறகு அவர்களுக்கு மருத்துவ சோதனைகள் நடத்தப்படும் என்றும் ஐநா தெரிவித்திருக்கிறது.
இந்திய நிர்வாகத்தில் இருக்கின்ற காஷ்மீரில் வெள்ள மீட்புப் பணிகளில் தாமதத்தால் ஆத்திரமடைந்த மக்கள் நிவாரணப் பணியாளர்களை கற்களால் தாக்கியிருக்கின்றார்கள். வெள்ளம் ஏற்பட்டு 1 காலமாகிவிட்ட போதிலும் இன்னமும் 1,000 மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாநிலத்தின் கோடைகால தலைநகரான ஸ்ரீநகரில் உணவு, சுத்தமான குடிநீர் மற்றும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. அதேவேளை பாகிஸ்தானின் வெள்ள நீர் தொடர்ச்சியாக தெற்கே பாய்வதால் நகரங்களை பாதுகாக்க அதிகாரிகள் தடுமாறி வருவதுடன் மேலும் 1,000 மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். சாதி வேறுபாடின்றி பொது மயானங்களை பயன்படுத்த அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தின் நீதிமன்றம் ஒன்று உள்ளூராட்சி சபைகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. தற்பொழுது சில மயானங்களில் சில குறித்த ஜாதியினர் மாத்திரமே இருக்கவோ அடக்கம் செய்யவோ முடியும். சாதி ரீதியிலான புறக்கணிப்பு இந்தியாவில் சட்டத்துக்கு விரோதமானதாக இருந்தாலும் சில இடங்களில் அது இன்னமும் தொடர்கின்றது.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. உலக அளவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த தென்னாப்பிரிக்க தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் மீது சுமத்தப்பட்டிருந்த கொலை வழக்கில் இன்று ஒரு பகுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இரண்டு கால்களையும் இழந்து கார்பன் இழைகளால் செய்யப்பட்ட செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு ஓடும் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் தனது தோழியும் மாடல் அழகியுமான ரீவா ஸ்டீம் கேம்பை கடந்த ஆண்டு காதலர் தினத்தன்று சுற்றுக் கொண்டார் என்று அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. எனினும் அவரை அனைத்து கொலை குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நீதிபதி விடுதலை செய்துள்ளார். ஆனாலும் கொலை குற்ற வரம்புக்குள் வராத மரணம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பது நாளை தெரிய வரலாம். இந்த வழக்கு மற்றும் தீர்ப்பு குறித்த பிபிசியின் விரிவான செய்திகளை தருகின்றார் சுவாமிநாதன்.
ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் கடந்த ஆண்டு காதலர் தினத்தன்று தனது வீட்டின் கழிப்பறையில் மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னிருந்த தன்னுடைய பெண் நண்பர் ரீவா ஸ்டீன்கேம்பை சுட்டுக் கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்து வருகின்ற நீதிபதி தொகோசில் மசிபா பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற ஓட்டப்பந்தய வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் வேண்டுமென்றே தன்னுடைய பெண் நண்பரை சுட்டுக் கொன்றார் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிப்பதற்கு அரசு தரப்பு தவறிவிட்டதாக கூறியதும் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த பிஸ்டோரியஸின் கண்களில் நீர் கசிந்தது.
Viewed in its totality, the evidence failed to establish that the accused had the requisite intention to kill the deceased, let alone with premeditation.
ஒட்டுமொத்தமாக வழக்கின் அரசு தரப்பு ஆதாரங்களை பார்க்கையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் கொலையுண்டவரை கொலை செய்வதற்கான நோக்கத்தை கொண்டிருந்தார் என்றோ அதற்கான திட்டம் வைத்திருந்தார் என்றோ காட்டவில்லை. திட்டமிட்டு ஒரு கொலையை குற்றம் சாட்டப்பட்டவர் செய்தார் என்பதை அரசு தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது
என்றார் நீதிபதி. நீதிமன்றம் அவரை அனைத்து கொலை குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்திருக்கிறது. வேண்டுமென்றே ரீட்டா ஸ்டீன்கேம்பை சுட்டுக் கொள்ளவில்லை என்று ஆரம்பத்திலிருந்தே பிஸ்டோரியஸ் கூறி வருகின்றார். ஆனால் கொலை குற்ற வரம்பிற்குள் வராத மரணத்தை விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் தண்டனை வழங்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து தன் தரப்பை விளக்கிய பிஸ்டோரியஸ் குறுக்கு விசாரணைகளின் போது முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் நீதிபதி அவதானித்திருக்கின்றார்.
The accused was, amongst other things, an evasive witness. In my view, there are several reasons for this.
வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் பிடிகொடுக்காத ஒரு சாட்சியாகவே இருந்திருக்கிறார். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். குறுக்கு விசாரணையின் போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை அவர் உன்னிப்பாக கேட்கவில்லை. கேள்வியை விட கேள்விக்கு தான் சொல்லப்போகும் பதில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கவலையே அவரிடம் இருந்தது என்கிற ஒரு தோற்றமே எனக்கு ஏற்பட்டது
என்றார் நீதிபதி மசிபா. சம்பவம் நடந்த இரவில் பிஸ்டோரியஸ் அவசரமாக செயல்பட்டிருந்ததாகவும் கூடுதல் பலத்தை பிரயோகம் செய்துள்ளதாகவும் நீதிமன்றம் கண்டறிந்திருக்கிறது. பிஸ்டோரியஸ் அசட்டையாக செயல்பட்டுள்ளார் என்று கூறும் நீதிபதி நியாயமான மனிதன் சுட்டிருக்க மாட்டான் என்றும் கூறியிருக்கிறார்.
Would a reasonable person in the same circumstances as the accused have foreseen the reasonable possibility?
வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நியாய நபராக இருந்தால் கதவுக்கு பின்னால் கழிப்பறையில் இருக்கும் ஒருவர் மீது 4 முறை சுட்டால் அவர் இறந்து போவார் என்பதை எண்ணியிருப்பாரா என்பது முதல் கேள்வி. அப்படிப்பட்ட சூழலை தவிர்க்க தேவையான நடவடிக்கையை அந்த நபர் எடுத்திருப்பாரா என்பது 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் விடை ஆம் என்பதுதான். கடைசியாக அப்படிப்பட்ட சூழலில் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள அவர் தவறினாரா என்றால் அதற்கும் ஆம் என்பதுதான் விடையாக இருக்கிறது. இதில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் மரணத்தை தடுக்க தேவையான எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை.
27 வயதான ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் 2012 லண்டன் பாரா ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்றவர். முழு உடல் திறன் கொண்டவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டிகளிலும் அவர் செயற்கை கால்களை பொருத்திக் கொண்டு ஓடினார். ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் 29 வயது மாடலான தனது பெண் நண்பரை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை இந்த ஆண்டு மார்ச் 3 துவங்கியது. பிஸ்டோரியஸ் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் இருந்தும் கிரிமினல் குற்றத்திற்கு பொறுப்பேற்க செய்வதிலிருந்து விலக்களிக்கக்கூடிய எவ்வித மனநோயும் அவருக்கு இல்லை என்றும் மருத்துவர்களின் அறிக்கை தெரிவிக்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் காவல்துறையினரால் கடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் 8 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
அவன் கடைக்கு வீடு வாங்க வந்தவன் மழை வரையின் சொல்லிக்கிறான். சீலையை பூத்தி வாய்க்குள்ள பிள்ளை எடுத்து போட்டு வீட்டில் ஒருத்தரும் இல்லாமலுக்கு பிள்ளையை சீலையை பூத்தி வாய்க்குள்ள எடுத்துக்கிறான். எடுத்து பிள்ளை அவனுக்கு இஷ்டப்படி பிள்ளைய விளையாடி போட்டு பிள்ளைய கழுத்தையும் உடைச்சி பிள்ளைக்கு பேக்குல பெக் பண்ணி கட்டிலுக்குள்ள பூத்திக்கிறான். கொண்டு ஆத்துல வீசுறதுக்கு பிள்ளைய இதே யாரை கண்டவதான் இப்ப குடில உடைச்சி போலீஸ் மூலமா போய் தான் வீட்டை உடைச்சி பாக்குறவள்ள உரம்பேக்குள்ள கட்டி வச்சிருந்தான் பிள்ளைய. இதை இப்ப கண்ட இது எங்களுக்கு இப்ப நடவடிக்கை ஒன்று எடுக்கணும். இவ அரசாங்கத்தால எங்களுக்கு நடவடிக்கை ஒன்று எடுக்கணும். இதே மாதிரி ஒரு துஷ்பிரயோகம் பிள்ளைகளுக்கு இனிமேல் நடக்கப்படாது. எல்லா இனங்கள்ற பிள்ளைகளும் பிள்ளைகள் தான் எல்லாம்.
8 வயது சிறுமியை ஒருத்தன் கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்கிறான். கொலை செஞ்சு போட்டு அவன் இன்றைக்கு செல்றான் மனநோயாளி என்று சொல்றான். மனநோயாளி கொலை செஞ்சு கட்டிலிக்கல போட்டு பஸ் ஏறி பதியத்தில் ஆகி போவானா? ஒரு 8 வயது சிறுமி எதுவுமே அறியாத சிறுமி சார்.
மஞ்சந்தொடுவாய் குவைத் சிட்டியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன கூறுகின்றார். நேற்று மாலை 4:30 மணியளவில் மழை பெய்தது. அவளை பேத்தியாரால் குடை கொடுத்து சந்தேக நபருடன் இந்த சிறுமி அவரை உரிய இடத்தில் விட்டுவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரால் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பையொன்றுக்குள் போட்டு சிறுமி மறைக்கப்பட்ட நிலையில் 7:30 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்தின் போது உயிரிழந்ததா அல்லது அதன் பின்னர் கொல்லப்பட்டதா என்பது தொடர்பில் சட்ட மருத்துவ அறிக்கை கிடைத்த பின்னரே அறிய முடியும். கொல்லப்பட்ட சிறுமியும் முஸ்லிம், சந்தேக நபரும் முஸ்லிம் என்றும் தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன தமது பிள்ளைகளின் பாதுகாப்பில் பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் குறிப்பிட்டார். காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று மாலை மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட இந்நபருக்கு எதிராக குவைத் சிட்டியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் வாசக அட்டைகளை ஏந்தியவாறு நீதிமன்றத்துக்கு வெளியே கூடி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பெண்கள் அங்கு ஆவேசத்துடனும் ஆத்திரத்துடனும் காணப்பட்டார்கள்.
நீங்களும் போற புள்ள தானே, உங்க புள்ளைகளுக்கு வந்தா என்ன செய்வீங்க? நீங்க எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், சட்ட நீதியாக வேணும். ஒரு சண்டை கட்டாயம் கொடுத்தாகணும். யாருமே ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனா இருந்தா எவரும் ஒரு சாயிர வயிற்றுல பிறந்த உடனே யாருமே ஆஜர் ஆக கூடாது. வக்கீல் மாதிரி யாருமே, சட்டத்தரணி மாதிரி யாருமே ஆஜர் ஆக கூடாது. இன்னைக்கு எங்கட வரு பத்துது, எங்கட வரு பத்திரம் பயந்து நீதிமன்றத்தால் அளிக்கிற தீர்ப்பு சரியான தீர்ப்பா இருக்கணும், அல்லது பொதுமக்கள் சரியான தீர்ப்பு எடுப்பாங்க. நாங்க எடுப்போம்.
சந்தேக நபர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் போலீசாரால் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்காக சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராகவில்லை. எதிர்வரும் 23 தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிபதி N.M. அப்துல்லா உத்தரவிட்டார்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதும் அங்கு அவர்கள் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகவே உள்ளது. அந்த வகையில் இலங்கை கடற்பரப்புக்குள் புகுந்தனர் என்னும் குற்றச்சாட்டில் 50 அதிகமான மீனவர்களை இலங்கை கைது செய்யுள்ளது. இந்த மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு கடிதமும் எழுதியுள்ளார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே பருத்தித்துறை கடற்பரப்பில் 70 மேல் நீளமுடைய மிகப்பெரிய இந்திய மீன்பிடி படகொன்றை கைப்பற்றியுள்ள கடற்படையினர் அதிலிருந்த 20 மேற்பட்ட இந்திய மீனவர்களையும் இன்று அதிகாலை கைது செய்திருக்கின்றார்கள். இதேவேளை பருத்தித்துறை மற்றும் தலைமன்னார் கடற்பிரதேசத்தில் ஒரே நாளில், அதாவது இன்று அதிகாலை, 55 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் ஒரு பெரிய படகு உட்பட 7 மீன்பிடி படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றி இருப்பதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தலைமன்னார் பகுதியில் கைது செய்யப்பட்ட 30 மீனவர்களையும் வரும் 24 தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை கடற்படையினர் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் இன்று காலை கையளித்திருந்தனர். இதுகுறித்து யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இன்று அதிகாலையில் எமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் எமது உத்தியோகர்கள் காங்கேயத்துறை கடற்படை முகாமல் சென்று ஒரு பாரிய நீளமுள்ள 70 ஏற்பட்ட நீளமுள்ள ஒரு படகுடன் 23 மீனவர்களை கையளித்தார்கள். அவர்களை நாங்கள் இன்று மதியம் பத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அவர்களை இம்மாதம் 22 தேதி வரை விளக்குமாறு நீதிவான் பணித்துள்ளார். அதேவேளை மேலும் ஒரு படகு நாலு மீனவருடன் கை செய்யப்பட்டு அவர்களை தற்பொழுது எமக்கு பாரப்படுத்தியுள்ளார்கள். அவர்களை இன்று மாலை நாங்கள் அவரை வானொலிய பாஸ்டர் கையளிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம்.
இந்த பாரிய படகு சொன்னீங்க, அது என்ன மாதிரி படகு?
இந்த படகு வந்து இதுவே நாங்கள் கை செய்த படகு அல்ல. இந்த படகு வந்து நீளமானது. இந்த படகுல வந்து ஒரேடியாக 23 மீனவர்கள் தொழில் பார்த்திருக்கிறார்கள். இந்த பாரிய படகிலே 10 இலக்கம் பொறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த படகு இதுவரையிலே கை செய்த படகோட மிகவும் பெரியது. இந்த படகு எமது படகினரோ அல்லது எமது உத்தியோகத்தரோ முதன்முறையாகத்தான்
உதவி கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் கணேசமூர்த்தி அவர்கள், இதற்கிடையில் இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடற்சுற்றாடலை சீரழிப்பதாக கூறியுள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுவதாகவும், ஆனால் அவர்களுடைய மீன்பிடி படகுகளை அரசாங்கம் விடுவிக்க மாட்டாது என்றும் கூறியிருக்கின்றார். அவ்வாறு படகுகளை விடுவித்தால் அந்த மீனவர்கள் மீண்டும் மீண்டும் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு வருவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நூற்றுக்கணக்கில் இலங்கை கடற்பரப்பினுள்ளே வருகின்ற இந்திய மீனவர்கள் கடலின் அடிவரையில் வலித்து மீன்பிடிப்பதனால் இங்குள்ள வளங்கள் அழிக்கப்படுவதாகவும், இது இலங்கைக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் நல்லதல்ல என்றும் இலங்கை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பினுள்ளே வருவதை பெரிதாக எதிர்க்கவில்லை, ஆனால் அவர்கள் கடல் வளத்தை அழிக்கும் வகையில் மீன்பிடிப்பதையே தாங்கள் எதிர்ப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கடல் வளம் அழிக்கப்படுவதனால் இலங்கையின் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதுடன் குறிப்பாக நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேச மீனவர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தியே ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை விற்கச் செய்தார் என்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்திய தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்துறையின் முன்னாள் அமைச்சரும் திமுகவை சேர்ந்தவருமான தயாநிதி மாறன் தனது பதவி பலத்தை பயன்படுத்திய ஏர்செல் நிறுவனங்களின் பங்குகளை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க அழுத்தம் கொடுத்ததாக இன்று வியாழக்கிழமை சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்தது. ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மலேசிய நிறுவனம் மேக்சிஸுக்கு விற்கப்பட்டது தொடர்பில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு அமைப்பின் தரப்பில் இன்று ஆஜராகிய வழக்கறிஞர் கே கோயல் இந்த விவகாரத்தில் ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை நிர்பந்தத்துடன் விற்க வைக்கும் நோக்கில் தயாநிதி மாறன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி வாதாடினார். வழக்கறிஞர் கே கோயல் அவரது வாதத்தின் போது ஏர்செல் நிறுவனம் மற்றும் அதை சார்ந்த இரண்டு நிறுவனங்கள் தொடர்புடைய சில விவகாரங்கள் தயாநிதி மாறன் அமைச்சர் பொறுப்பில் இருந்தபோது அவரது துறையில் நிலுவையில் வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக இந்த மூன்று நிறுவனங்களின் செயல்பாடுகளும் தடைபெற்றதாகவும், இதன் விளைவாகத்தான் அந்நிறுவனங்களின் பங்குகளை அவர்கள் கட்டாயமாக விற்க நேரிட்டதாகவும் கூறி விளக்கினார். அவ்வாறு பங்குகள் விற்கப்பட்ட பின்னர் நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த நிறுவனங்களின் விவகாரங்கள் அத்துறையினரால் விரைவாக முடிக்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். இவ்வாறு விரைந்து முடிக்கப்பட்ட பிரச்சனைகள் முன்னதாக முடிக்கப்பட்டு அந்நிறுவனங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பட்டிருந்தால் அவர்களால் விற்கப்பட்ட பங்குகளின் விலை உயர்வாக இருந்திருக்கக்கூடும் என்றும் அவர் வாதிட்டார். இவ்வாறு முறைகேடாக தனது பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி தயாநிதி மாறன் சுயலாபம் அடைந்ததாக கூறி வழக்கறிஞர் கே கோயல் அவர் தரப்பு வாதத்தை இன்று நிறைவு செய்தார். இவரது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி ஓ பி சைனி வழக்கின் மேற்கொண்ட விசாரணைகள் வரும் 22 தேதிக்கு ஒத்திவைத்தார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 29 தேதி அன்று முன்னாள் மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் அவரது மூத்த சகோதரர் கலாநிதி மாறன் உள்ளிட்ட 9 பேர் மீது சிபிஐ இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் மாறன் சகோதரர்களை தவிர மலேசிய தொழிலதிபர் டி அனந்தகிருஷ்ணன், மேக்சிஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரியான அகஸ்டஸ் ரால்ஃப் மார்ஷல் மற்றும் முன்னாள் டெலிகாம் செயலாளர் ஜே எஸ் சர்மா ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஜே எஸ் சர்மா உயிரிழந்து விட்டாலும் அவரது பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 4 நிறுவனங்களின் பெயர்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. சன் டைரக்ட் பிரைவேட் லிமிடெட், மேக்சிஸ் கம்யூனிகேஷன்ஸ் பெர்ஹாட், சவுத் ஏசியா என்டர்டைன்மெண்ட் ஹோல்டிங் லிமிடெட் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆல் ஏசியா நெட்வொர்க் PLC ஆகிய நிறுவனங்கள் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி தொடரப்பட்ட வழக்கில் தயாநிதி மாறன் மற்றும் அவரது சகோதரர் கலாநிதி மாறன் ஆகியோர் மீது கடந்த 2011 ஆண்டே சிபிஐ தனது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தின் தென்பகுதி மாவட்டங்களில் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக எடுக்கப்படுகின்றன, அது தடுக்கப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் இதுகுறித்து விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மற்றும் நீதிமன்ற உத்தரவு குறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாடு முழுவதும் கிரானைட் உள்ளிட்ட கனிம வளங்களை எடுப்பதில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமையன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் 2 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக கனிம மணல் கிரானைட் எடுக்கப்படுவது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கனிம வளங்களை எடுத்து விற்பதால் மத்திய அரசுக்கு சேர வேண்டிய வரி முழுமையாக போய் சேர்ந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை எடுப்பதில் முறைகேடு நடக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் இருந்தபோது கிரானைட் முறைகேடு குறித்து அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கனிம மணல் கொள்ளை தொடர்பாக வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி அளித்த அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வாதிட்டார். இந்த வழக்கை விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு இந்த விவகாரம் குறித்து ஆரம்பகட்ட அறிக்கையை அளித்தவர் சகாயம் என்பதால் கனிம சுரங்கங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்கு சிறப்பு அதிகாரியாக அவரை நியமிப்பதாக உத்தரவிட்டது. அவருக்கு காவல்துறையும் நிர்வாகமும் போதிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியிடம் இந்த வழக்கு ஏன் தொடரப்பட்டது என்று கேட்டபோது
இந்த வழக்கு காரணமே சகாயம் மதுரை மாவட்ட கலெக்டராக இருக்கும்பொழுது கிரானைட் ஊழல்ல 33 கம்பெனிகள் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். 14.5 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலைமையில அவர் அறிக்கை கொடுத்து அரசாங்கம் வந்து ஒரு அலட்சியமா போட்டாங்க. அதோடு இல்லாத தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சகாயத்தை அந்த இடத்துல மாத்திட்டாங்க. உடனே இந்த நிலைமையில எனக்கு தெரிஞ்சு போயிடாது. மதுரையிலேயே இவ்வளவு இருக்கும்போது தமிழகம் புறம் இவ்வளவு கோடிகள் லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்ற இதுலதான் ஒரு வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்குல வந்து எல்லா ஊரில் கிரானைட் சாண்டு மற்றும் இதெல்லாம் எல்லாத்துக்குமே கனிம வளம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சகாயம் தலைமையில என்கொயரி ஒரு குழு அமைக்கிறோம். அவர் தான் என்கொயரி பண்ணணும்னு அவ்வளவு லெட்டர் அனுப்பிச்சேன் கவர்மெண்ட்டுக்கு.
என்று தெரிவித்தார். ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் பணியில் இருந்த 24 வருடங்களில் 23 முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அரசின் ஒத்துழைப்பு அவருக்கு இருக்குமா என ராமசாமியிடம் கேட்டபோது நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் அவரால் இதனை சாதிக்க முடியும் என்று தெரிவித்தார். 2011 மார்ச் மாதம் தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் நியமிக்கப்பட்டார். அங்கு அவர் ஆட்சியராக இருந்த சமயத்தில் மதுரை மாவட்ட கிரானைட் குவாரிகளில் நடக்கும் முறைகேடு குறித்து 2012 மே மாதம் அரசுக்கு அறிக்கை ஒன்றை அளித்தார். அதற்கு பிறகு சகாயம் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசின் கூட்டுறவு ஜவுளி விற்பனை பிரிவான கோஆப்டெக்ஸின் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அவரை இம்மாத துவக்கத்தில் இந்திய மருந்து மற்றும் ஹோமியோபதி துறைக்கு மாற்றி உத்தரவிட்டது தமிழக அரசு. ஆனால் அவர் அங்கே பணியில் சேர்வதற்கு முன்பாகவே சென்னையில் இருக்கும் அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இதனிடையே திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளித்த விஷயத்தை இந்திய உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திருநங்கைகள் என்றால் யார் என்பதை விளக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திடம் கூறியுள்ளது. இதுகுறித்த செய்திகளை தருகின்றார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஒருபால் உறவுக்காரர்கள் மற்றும் மாற்று பாலினத்தவர்களை ஒன்றாக இணைத்து ஒரே பிரிவாக பிற்படுத்தப்பட்டோர் என்று கூறி அரசு சலுகைகள் வழங்குவதில் நடைமுறை சிக்கல் உள்ளதாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது. திருநங்கைகளையும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்க கூறி இந்திய உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தெளிவான விளக்கங்கள் இல்லை என்று கூறியும் அதன் உத்தரவில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வலியுறுத்தியும் மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுபரிசீலனை மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த மனுவில் LGBT என்கிற பொதுவான விளக்கம் குழப்பத்தை விளைவிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திருநங்கைகளை 3வது பாலினமாக அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வர கூறி கடந்த ஏப்ரல் 15 இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பிலான அறிக்கையையும் 6 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் 5 மாதங்களுக்கு பிறகு தற்போது மத்திய அரசு தரப்பில் இதற்கான விளக்கங்கள் கோரப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை குறித்து ஒருபால் உறவுக்காரர்கள் மற்றும் மாற்றுப் பாலினத்தவர்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் தேசிய செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ரோஸ் வெங்கடேசன் ராணி இடம் கேட்டேன்.
ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஒற்றப்பால் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எப்படி எல்லாமும் எதிர்க்க முடியுமோ, எப்படி எல்லாமும் இது போன்ற மனிதர்களை ஏத்துக்கொள்ளாம அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு அவங்கள அலைக்கழிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபடக்கூடியவங்க தான். உச்ச நீதிமன்றம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்கு, அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மூன்றாம் பாலினம் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. 6 மாத காலத்துக்குள்ள இதை நிலுவையில கொண்டு வரணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தாலும், இந்த 6 மாத காலம் முடியறதுக்குள்ளேயே இவங்க வந்து லெஸ்பியன்ஸ், அப்புறம் வந்து கேஸ், பைசெக்சுவல்ஸ் எல்லாம் எப்படி திருநங்கையுடைய அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அம்பிரெல்லாக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம திருநங்கைகள், அது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளத்து மூலமா கிடைக்கப்பெறக்கூடிய இடஒதுக்கீடு வந்து இவங்களுக்கு தரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி அந்த கமிஷன் முழுசா ஆராய்ந்து செய்து அதன் பிறகு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்களான அந்த கமிஷன் முடிவு செய்த பிறகுதான் நாங்க வந்து அவங்கள வந்து ஓபிசிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படி இப்படின்னு உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுச்சோ, என்னெல்லாம் வந்து சலுகைகள் வழங்குச்சோ, இல்ல மறுக்கப்பட்ட உரிமைகளை வழங்குறதுக்கு முன் வந்துச்சோ, அது எல்லாத்தையும் நடுவண் அரசு வந்து அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது.
அவங்க மத்திய அரசு தரப்புல சொல்றது வந்து என்னன்னாக்கா, வந்து பிறப்பாலதான் வந்து ஒருவருடைய சாதியை வந்து நிர்ணயம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து ஒரு தலித் இனத்துல பிறந்த ஒருத்தர் வந்து இதனால வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் வந்து குறைக்கப்படுற மாதிரியும், ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டியில பிறந்த ஒருத்தருக்கு வந்து பேக்வர்டு கம்யூனிட்டியில வந்து இணைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும், எப்படி நியாயமா பார்க்க முடியும்?
அதாவது இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஓபிசி அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கு பதிலா திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனியான ஒரு கேட்டகரியே வந்து மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு கூட ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு தோணுது. அது வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி எல்லாம் விட எவ்வளவு கீழ்நிலைமையில வைக்க முடியுமோ அப்படிதான் இந்த சமுதாயம் வந்து வச்சிருக்கு. எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் விட கீழேதான் வச்சிருக்கு, மாற்றுப்பாளன் அடையாளம் இல்ல திருநங்கை அடையாளம் உள்ளவர்களை. எல்ஜிபிடி எல்லாத்தையும் ஒரே அடையாளத்துல கொண்டு வரலாம், பாலின சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள, அதை திருநங்கை டி அப்படின்னு அவங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதுன்னு ஒண்ணு கொண்டு வந்து அதற்குள்ளே அவங்க என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அது வந்து நடுவுக்கு தேவையில்லாது
என்றார் ரோஸ் வெங்கடேசன் ராணி.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். வெளிநாடு ஒன்றுக்காக இந்தியாவிலிருந்து உளவு பார்த்தார் எனும் குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளார். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்குள் சென்று உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் அருண் செல்வராஜன் என்ற நபரை தேசிய பாதுகாப்பு முகமை கைது செய்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்தவரான அருண் செல்வராஜ் புதன்கிழமையன்று கைது செய்யப்பட்டார். பூந்தமல்லியில் இருக்கும் பொடா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நிகழ்ச்சிகளை நடத்தி தரும் நிறுவனம் ஒன்றை சென்னையில் அருண் செல்வராஜன் நடத்தி வந்தார். நிகழ்ச்சிகளை நடத்துவது என்ற போர்வையில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அவர் பார்வையிட்டதாக தேசிய பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது. அவரிடமிருந்து இலங்கை, இந்தியா ஆகிய இரு நாடுகளின் கடவுச்சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அருண் செல்வராஜன் மீது இலங்கையில் வழக்குகள் இருப்பதாகவும் அவர் தேடப்படும் குற்றவாளி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடு ஒன்றில் இருந்த வேறு நாட்டு தூதரகத்தின் அதிகாரிக்காக இந்தியாவிலிருந்து உளவு பார்த்ததாக 2012ஆம் ஆண்டில் தமீம் அன்சாரி என்பவர் திருச்சியில் கைது செய்யப்பட்டார். அதே விவகாரத்தில் ஜாக்கீர் ஹுசைன் என்பவர் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை மன்னடியில் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாகவே தற்போது அருண் செல்வராஜும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் புகைப்படங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், இவற்றை இணையத்தின் மூலம் தனக்கு மேலிருப்பவர்களுக்கு அவர் வழங்கி வந்ததாகவும் தேசிய பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இனி தலைப்புச் செய்திகளுடன் சுவாமிநாதன்.
தென்னாப்பிரிக்காவின் பாரா ஒலிம்பிக் வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கொலை குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அதேவேளை கொலை குற்ற வரம்பிற்குள் வராத மரணம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் நீதிபதி தனது தீர்ப்பை நாளை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியாவின் கோலன் குன்றுகளில் கடமையில் இருந்தபோது இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களால் கடத்தி செல்லப்பட்ட ஃபிஜி நாட்டைச் சேர்ந்த 45 அமைதிப்படையினரும் விடுவிக்கப்பட்டதாக ஐநா கூறியிருக்கிறது. அண்மை நாட்களில் ரஷ்யாவிலிருந்து தமக்கு விநியோகிக்கப்படும் எரிவாயுவின் அளவு கணிசமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் யுக்ரைனுக்கான தமது வாயு விநியோகத்தை போலந்து நிறுத்தியிருக்கிறது.
சற்று முன்னர் வந்த ஒரு தகவல், நைஜீரியாவின் போர்னோ மாகாணத்தின் தலைநகர் மைதுகுரியை போக்கோஹராம் தீவிரவாதிகள் முற்றாக சுற்றி வளைத்துள்ளார்கள் என்று போர்னோ முதியோர் குழுவினர்கள் கூறியுள்ளார்கள். நைஜீரிய ராணுவம் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளாலும் தாக்குதல் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற அச்சத்தில் இருக்கும் அவர்கள் உடனடியாக தாங்கள் அனைத்து தரப்பிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நைஜீரிய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.